இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you. சிறைப்பட்டு போன சியோனே, உன் கழுத்தின் கட்டுதலை எடுக்க வரால் விற்பனையின்றி விற்கப்பட்டாயோ.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து தமிழ் மொழியை தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்து கொண்டிருக்கிற அனைவரையும் உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலும் அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசி அவர்களுக்கான வார்த்தையை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு 2020 வருடம் ஆசீர்வாதமா சாபமா, 2020 வருடம் ஆசீர்வாதமா சாபமா என்ற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கின்றோம். 2020 பிளஸிங் ஆர் கர்ஸ். 2020 வருடத்தில் என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்தது என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்திருக்கும். 2019 வருடத்தின் முடிவிலே கொரோனா வைரஸ் இந்த உலகத்தில் வந்ததை நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் 2020 வருடம் அதனுடைய வீரியம் மிகவும் பெரிதாக இருந்தது. அந்த கொரோனா வைரஸால் அநேகர்கள் பாதிக்கப்பட்டு அநேகர்கள் மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 2020 வருடம் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து ஜனங்களுக்கும் ஒரு சாபமான வருடம் என்று அநேக எழுத்தாளர்கள், அநேக கவிஞர்கள் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்று பார்க்கும் பொழுது இந்த 2020 வருடத்திலே இந்த கொள்ளை நோயால் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட்டது. அநேகர்கள் மரித்தார்கள், அநேகர்கள் ஜீவனை விட்டார்கள், அநேகர்கள் மரணத்தை கூட பார்க்க முடியாமல், நெருங்கிய அவர்களுடைய மரணத்தின் அடக்கத்திற்கூட செல்ல முடியாமல் தவித்த காலகட்டம் இது 2020 வருடம். இந்த 2020 வருடத்திலே பணத்திற்கான மதிப்பு என்ன என்பதை மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள். பணத்திற்கு மதிப்பில்லை, உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை புரிந்து கொண்டார்கள். பணக்காரன், ஏழை, சாமானியன் அனைவரும் உயிர் மேல் ஒரு பயம் வந்தது என்றால் இந்த 2020 வருடம். இந்த 2020 வருடத்தில் அநேக நெருக்கமானவர்களை நாம் இழக்க கொடுத்திருப்போம். அப்படி என்றால் இந்த 2020 வருடம் ஆசீர்வாதமா சாபமா? நாம் வாசிக்கலாம் சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சுட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இங்கே வேத வசனம் சொல்கின்றது, கர்த்தராகிய தேவன் வருஷத்தை அவர் நன்மையால் முடிச்சுட்டுகின்றார் என்று. அப்படி என்றால் ஒவ்வொரு வருடத்தையும், அந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் நன்மையாக முடிச்சுட்டுகின்றார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் ஏன் இந்த 2020 வருடம் நன்மையால் முடிச்சுட்டப்படவில்லை? ஏன் 2020 வருடத்தில் அநேக மரணங்கள், அநேக நோய்கள், அநேகருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது என்ற கேள்வி வரக்கூடியதை நாம் பார்க்கலாம். இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம், யாக்கோப்பு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நன்மையான எந்த ஈவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்றது என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த கொரோனா வைரஸ் பரலோகத்திலிருந்து வந்ததா? இந்த கொரோனா பற்று நோய், தொற்று நோய் இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணம் இறைவன் தானா என்ற கேள்விகள் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த உலகத்தில் கொள்ளை நோய்கள் வரும் என்று 2000 முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அவர் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். கடைசி நாட்களில் அநேக இடங்களில் அநேக கொள்ளை நோய்கள் வரும் என்று அவர் முன்பதாகவே சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் இந்த கொள்ளை நோய் வரும் என்பதை கிறிஸ்துவானவர் முன்பதாகவே சொல்லி இருக்கிறார். ஆனால் இருப்பினும் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை அநேகர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். ரோமர் 8:28 நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கலாம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் அனைத்து காரியங்களுமே நன்மையாக நடக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அதுவும் குறிப்பாக அவரை நேசிக்கின்ற, கர்த்தரை நேசிக்கின்ற, அவருடைய கற்பனையின்படி நடக்கின்ற அனைவருக்கும் நன்மையாக நடைகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை பாவத்தினால் மனிதர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்தது என்று நாம் வைத்துக் கொள்வோம் என்றால், இன்று பாவமே செய்யாத எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய பாவத்தை விட்டு மனமாறிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் இது வந்திருக்க வேண்டும்? எதற்காக தேவன் இதை அனுமதித்தார் என்ற கேள்வி நம் அனைவருக்குமே வருகின்றது. வாருங்கள், நாம் ஒன்றாக இணைந்து நாம் படிப்போம். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் மனிதனுடைய பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் இருந்தால் ஆசீர்வாதம், இதெல்லாம் இருந்தால் நன்மை என்று நாம் ஒரு முடிவுக்கு வருகின்றோம். ஆனால் ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லப்படும் பொழுது தேவனுடைய பார்வையில் உண்மையிலே ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் பிரகாரமாக ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் முதல் முதலில் படைத்த பொழுது அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் படிக்கலாம். 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தா அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கின்றது. அவர் தந்த ஆசீர்வாதம் என்ன என்று நாம் ஒருவேளை உற்று கவனிப்போம் என்றால், அவர் தந்த ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம், ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம், இந்த உலகத்தை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம், அதைத்தான் இங்கே வேதம் ஆசீர்வாதம் என்று தேவன் சொல்லி இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து, இந்த உலகத்தை உங்களுடைய கையில் நான் கொடுக்கின்றேன், இந்த மிருக ஜீவன்களை உன்னுடைய கையில் நான் கொடுக்கின்றேன், இந்த மரங்களை உன்னுடைய கையில் நான் கொடுக்கின்றேன், இதற்கு நீ தலைவனாயிரு, இதற்கு நீ ஒரு ஆளுநராய் இருந்து இதை கண்காணி, இதை கண்காணித்து இதை பார்த்துக்கொள் என்று ஆசீர்வதிக்கின்றார். அப்படி என்றால் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஆசீர்வாதம் என்றால் என்ன. வேதத்தின் பிரகாரமாய் நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த உரிமையை நாம் வைத்துக் கொள்வதே ஆசீர்வாதம். எப்பொழுது அந்த உரிமை நம்மை விட்டு பறி போகின்றதோ, எப்பொழுது தேவன் கொடுத்த பொறுப்பை நாம் விட்டு விடுகின்றோமோ, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் விட்டு விடுகின்றோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஆனால் ஒரு நிபந்தனையும் அவர் கொடுத்திருந்தார், அந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். மரணம் என்பது ஒரு வியாதிக்கோ அல்லது ஒரு நோய்க்கோ ஒப்பிடப்படுகின்றது. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது மரணம் வந்தது என்று ஆதியாகவும் 3 அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். ஆதாமை பார்த்து தேவன் சொல்கின்றார், நீ பாவம் செய்த நிமித்தமாக நீ மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்கின்றார். ஆகையால் இந்த உலகத்தில் மரணம் வந்ததுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம், தேவன் நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நாம் இழந்தது நிமித்தமாக, ஆசீர்வாதத்தை இழந்தது நிமித்தமாக, அவர் தந்த அந்த ஆளுகை தன்மையை நாம் இழந்தது நிமித்தமாக இந்த உலகத்தில் எல்லா விதமான நோய்களும் வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது உபாகமம் 28:1 நாம் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சதத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரனே, சகோதரியை, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கின்றார், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ இழந்து விட்டாய், இருப்பினும் உனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பை நான் கொடுக்கின்றேன். அந்த வாய்ப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, என்னுடைய கற்பனைகளை நீ கை கொள்வாய் என்றால், கவனமாய் கை கொள்வாய் என்றால், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன், அப்படி என்றால் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று தேவன் இங்கே ஒரு வாக்கு தத்தம் தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதை நாம் தொடர்ந்து லூக்கா 12:30 நாம் வாசிக்கலாம். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்க வேதத்திலே நம்ம ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், உணவை குறித்தும் உடையை குறித்தும் இருக்கும் இடத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பறவைகளை கவனித்து பாருங்கள், பூக்களை கவனித்து பாருங்கள், தேவன் எவ்விதமாக அவர்களின் தேவைகளை சந்திக்கிறாரோ அதை காட்டிலும் மேன்மையானவர்கள் நீங்கள், உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார் என்று சொல்லி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி என்றால் இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகின்றதா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கின்றார்களா? நான் தேவனுடைய சித்தத்தை செய்கின்றேனா? நான் தேவன் சொன்ன பிரகாரமாக நன்மையை செய்கின்றானா என்று முதலில் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்படும் பொழுது, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 128 நாம் வாசிக்கும் பொழுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கின்றது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். முதலாவது ஆசீர்வாதம் குடும்பத்திற்கான ஆசீர்வாதம். தேவன் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் பொழுது அவர் எவ்விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தை தருகிறார். மனைவியை தருகின்றார், நல்ல கணவரை தருகின்றார், அன்பான பிள்ளைகளை தருகின்றார், அருமையான தேவைகளை சந்திக்கிறார். ஆகையால் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் முதலில் தருகிறார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, 1 Samuel 2:7, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, பொருளாதார ஆசீர்வாதம். பொருளாதார ஆசீர்வாதம், இந்த உலகத்தின் பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது, முதலில் மனிதர்கள், இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கின்றதா? இவருடைய குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கின்றார்களா? சந்தோஷமாக இருக்கின்றார்களா? மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? இவருடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்றார்களா? நன்மையான பாதையில் நடக்கின்றார்கள் என்று முதலில் இந்த உலகத்தார் குடும்பத்தை நோக்கி பார்ப்பார்கள், குடும்பத்தை உற்று நோக்குவார்கள். தேவன் அந்த ஆசீர்வாதத்தையும் தருகின்றார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, பொருளாதார அடிப்படையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என்று இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை பார்ப்பார்கள். இங்கே வேதம் சொல்கின்றது, பொருளாதார ஆசீர்வாதத்தை தருகின்றவர் தேவன் ஒருவரே. அவரே தரித்திரம் அடைய செய்கின்றவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடிய கர்த்தர் அவர் ஒருவரே. அவர் ஒருவரே நமக்கு பணத்தை தருகின்றார், செல்வத்தை தருகின்றார், அவரே ஐஸ்வர்யத்தை தருகின்றார். இன்னொன்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இங்கே வேதம் தெளிவாக சொல்கின்றது, அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை அவர் கூட்டார். அப்படி என்றால் தேவன் உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கிறார், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஐஸ்வர்யம் அதுவும் தேவன் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது, அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த 3 ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் இந்த கடைசி ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் தேவன் நமக்கு அருளுகின்ற அல்லது தேவன் நமக்கு தருகின்ற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த வழியில் போக வேண்டும் என்பதே ஒரு கிறிஸ்தவனின் பிரயாணமாக இருக்கின்றது. ஆக இந்த ஆசீர்வாதங்களில் மிகச்சிறந்த ஆசீர்வாதம் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2020 அநேகர்கள் பணத்தை இழந்திருப்பார்கள், செல்வத்தை இழந்திருப்பார்கள், நெருக்கமானவர்கள் இழந்திருப்பார்கள். ஆனால் எல்லாருடைய மனதிலும் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே அவர் என்னை எழுப்புவார் என்று யோபு சொன்னது போல கிறிஸ்துவுக்குள் நாம் இலக்க கொடுத்த அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் 2 வருகையிலே அவர்கள் எழும்புவார்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் 2020 அது சாபமா ஆசீர்வாதமா என்று ஒருவேளை நாம் கேட்போம் என்றால், பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலே அதற்கான பதிலை நம்மால் கொடுக்க முடியும். ஏனென்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவோடு உன்னுடைய பயணம் எப்படி இருக்கின்றது, கிறிஸ்துவோடு உன்னுடைய பிரயாணம் எப்படி இருக்கின்றது என்பதை வைத்தே நம்மால் அதை சொல்ல முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரக்கூடிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். ஒருவேளை அந்த நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து விட்டீர்களா 2020 என்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். ஒருவேளை நாம் அதை இழக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எதையும் இழக்கவில்லை. பெற வேண்டியது அதுவே, வாழ்க்கையில் தேவையான காரியம் அதுவே, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். எபேசியர் 1:3-7 வரை வாசிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உள்ளங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்தின் பொருள் ஒரு நாள் நம்மை விட்டு செல்லும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து செல்வார்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் மாயை ஒரு நாள் அழிந்து போய்விடும். அழியாதது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த பாடத்தை தான் 2020 நீங்களும் நானும் கற்றுக்கொண்டோம். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ளவைகள் யாவும் நிரந்தரம் அல்ல. ஏனென்று பார்க்கும் பொழுது எல்லாம் பாவத்தால் நிறைந்திருக்கின்றது. ஆகையால் ஆவிக்குரிய ஆசீர்வாதமே நிரந்தரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7 வாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கின்றது. கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, பணத்தை நாம் ஐஸ்வர்யம் என்று சொல்வோம், இங்கே வேதம் கிருபையை ஐஸ்வர்யம் என்று சொல்கின்றது. இந்த கிருபை என்னும் ஐஸ்வர்யத்தை நாம் வைத்திருக்கும் பொழுது பாவ மன்னிப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். கடைசியாக கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கின்றது. இந்த கொரோனா காலகட்டத்திலே யாராவது நம்மை மீட்க மாட்டார்களா, ரட்சிக்க மாட்டார்களா, காப்பாற்ற மாட்டார்களா என்று அங்கும் இங்கும் மனிதர்கள் ஓடினார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த பாவ பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்க மாட்டார்களா என்று நாம் எப்பொழுது கேள்வி கேட்டிருக்குமோ? உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கின்றது. ஆகையால் இந்த 2020 வேடம் நமக்கு கற்பித்துக் கொடுத்த ஒரு பாடம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் மாயை, எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். ஆனால் மாறாத ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களில் தேவன் நமக்கு தந்த ஈவு நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, 2020 வருடத்தில் நீங்கள் எதை இழந்திருந்தாலும், ஒருவேளை அதனுடைய தாக்கம் இன்று வரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். தேவன் சொல்கின்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், நீங்கள் இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் தருவார். கவலைப்படாதீர்கள், நீங்கள் எதை இழந்தீர்களோ தேவனிடத்தில் இரத்தத்தினையாய் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. ஒரு சோகமான சூழ்நிலைகள் அவர்கள் இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.